நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக லவோதிக்கிய சபையிலிருந்து ஆலோசனைகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த லவோதிக்கிய சபையிலே தேவன் சொல்லுகிற ஆலோசனையிலே கடந்த வாரம் கொஞ்சம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாரம் சில காரியங்களை பார்ப்போம். வெளிப்படுத்தல் 3:17-18 வார்த்தைகளை வாசிப்போம்.
தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறது அறியாமல் நான் ஐஸ்வர்யான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புறப்படப்பட்ட பொண்ணையும் நிறுவனமாகி அவலட்சம் தோன்றாதபடிக்கு நீ உறுதி கொள்வதற்கு மின்வஸ்திரங்களையும் இடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கழுக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன்.
இங்கு நாம் கடந்த வாரம் பார்த்தோம், நீ பரிதவிக்கப்பட்டவன், நிர்வாகியம் உள்ளவன் அப்படின்னா ஆவிக்குரிய நிலைமையில், நீ வந்து தரித்திரன், ஆவிக்குரிய நிலைமையில் தரித்திரன். பரிதபிக்கப்பட்டவன்னு சொன்னால் கைக்கு எட்டின மாதிரி வந்தது ஆசீர்வாதம், அப்புறம் போயிடுச்சு. நம்மளுக்கு ஒரு காரியம் நல்லா தெரிகிற மாதிரி நம்மளுக்கு மனசில் இருக்கும், வெளியில் சொல்கிறதுக்கு நம்மளால் முடியாது. அதான் பரிதபிக்கப்பட்டவன். நல்லா படிச்சிருப்பாங்க, என்ன படிச்சேன்னு சொன்னால் அதையும் சொல்லிடுவாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க, இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டால் இப்போ மறந்துடுச்சு. அதான் பரிதபிக்கப்பட்டவன். தரித்திரன் அப்படின்னா ஆவிக்குரிய நிலைமையில் தரித்திரன். இதெல்லாம் என்ன தெரியாமல் இருக்கிறேன், இதுக்கு இந்த வயசுக்கு நிறைய காரியங்கள் தெரிஞ்சிருக்கணும், படித்ததே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வரும். தரித்திரன் குருடன், தரிசனம் இல்லாதவன். சரி, தேவனுடைய காரியங்களில் தரிசனம் இல்லாதான். அப்புறம் நிர்வாணி அப்படின்னா நீதியின் கிரியில் இல்லாதபடியினால் ஒருவருடைய காரியங்களை அல்லது தவறுகளை மற்றவர்களுக்கு முன்பாக தூற்றுவது. நிர்வாணம் சொன்னால் ஒருவருடைய தவறுகளை மற்றவர்களுக்கு முன்பாக பறைசாற்றுவது. இந்த காரியங்களை நம்ம பார்த்தோம். இதில் இன்றைக்கு பரிதபிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து அல்லது நிர்வாகியம் உள்ள நிலைமையிலிருந்து எப்படி மாறுவது அப்படின்னா ஐஸ்வர்யவான் ஆகணும். அப்போது நீ ஐஸ்வர்யன் ஆகும்படி என்னிடத்தில் புடமிடப்பட்ட பொண்ணை வாங்கிக் கொள்ள உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். பொண்ணுன்னு என்னவா இருக்கும்? சங்கீதம் 12:6. அது இல்லை, சங்கீதம் 12:6.
மண்புகளை 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கோப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது.
சோத்திரம், கர்த்தருடைய சொற்கள் 7 தடவை புடமிடப்பட்டிருக்குது. எங்கேன்னா மண் குகையில். எப்போ புடமிடப்பட்டது, எப்படி புடமிடப்பட்டது யாருக்காவது தெரியுமா? மண் குகையில் 7 தடவை புடமிடப்பட்டிருக்கிற வசனம் சோத்திரம். இது நான் முதல்ல பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அந்த வசனம் வந்து இருந்தால் நம்ம பணக்காரங்க அல்லது ஐஸ்வர்யவான் ஆகலாம். மண்குகை, மண்குகைன்னா என்ன யாருக்கா தெரியுமா? மண்குகை சரீரம், சரீரத்தில் 7 தடவை புடமிடப்பட்டது அப்படின்னா பொருள். அப்படின்னா கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே தேவனுடைய வார்த்தைகள் புடமிடப்பட்டது. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லி அல்லது இயேசு கிறிஸ்துவின் மூலம் வெளிப்பட்ட நித்திய வார்த்தைகளை அவரே நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது சுத்த பொன்னாக இருக்கிறது. சங்கீதம் 119:140. சங்கீதம் 119:140. போதும் போதும், இந்த வார்த்தை ஆதாம் முதல் எத்தனையோ தலைமுறையில் புடமிடப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை இப்பொழுது நம்மளுக்கு ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அந்த வார்த்தையை, அந்த புடமிடப்பட்ட வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது அது நாம் பிரியமாக இருக்கிறோம். எப்படி தேவனுடைய வார்த்தை புடமிடுறது? மிகவும் புடமிடப்பட்டது, எப்படி புடமிடப்பட்டது சொல்லுங்க பாப்போம். ஏழு தரம் புடமிடப்பட்டது. இந்த வார்த்தை யாருக்கு புரியும்னு கேட்டீங்கன்னா, சோதனைகளையும் கஷ்டங்களையும் தேவன் புடமிடும் போது தேவனுடைய வார்த்தையின் பக்கம் நிற்கிறவங்களுக்கு தான் இந்த புடமிடப்பட்ட வார்த்தைகள் புரியும், இல்லாட்டினா புரியாது. ஏன்னா இலவசமாக கிடச்சிது, இலவசமாக விட்டுட்டு வந்துடுவோம். யார் சோதனைகளையும் கஷ்டங்களையும் தாங்கி இருக்கிற சமயத்தில் தேவனுடைய வார்த்தைகளுக்கு முக்கிய இடம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த வார்த்தை புரியும். யோவான் 3:14-16 வாசிப்போம். இங்கே மண் குகையில் புடமிடப்பட்ட காரியம் இங்கே விவரிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவா அன்பு கூர்ந்தார் அந்த இவ்வளவாயின்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லலாம் அதுக்கு சொல்லுங்க. எவ்வளவா அன்பு கூர்ந்தார் அப்படி இல்லை, அங்கே வசனத்தில் சொல்லியிருக்குது இவ்வளவாயின்னு சொல்லி. அங்கே அவ்வளோ அளவில்லாதுன்னு அந்த வசனத்தில் சொல்லலை, இவ்வளவா அன்பு கூர்ந்தார் அப்படிங்கிற ஒரு அளவு இருக்குது அங்கே.
மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமே குமாரன் தான்.
இல்லை இவ்வளவாய் இல்லை, அந்த வசனத்திலே இருக்குது சொல்லுங்க பாப்போம். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் அர்த்தம் இல்லாத வார்த்தைகள். இல்லை இன்னும் அதில் வாசிங்க பாப்போம். வசனம் 13 இருந்து வாங்க. போது போது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிற கிறிஸ்துவ ஆகிய வார்த்தை அங்கிருந்து பூமிக்கு இறங்கி இங்க வந்து மண் குகையில் புடமட்டப்பட்டு பின்பும் பரலோகத்துக்கு ஏறி இருக்கிறது. அதுக்கு அடுத்தது வாசிங்க.
சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தவரே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு.
எவ்வளவா அன்பு கொடுத்தார் இப்ப சொல்லுங்க பாப்பா. மோசே வனாந்தரத்தில் வெங்கல சர்ப்பத்தை உயர்த்தினது போல கிறிஸ்துவும் உயர்த்தப்பட்டார், அவ்வளவா அன்பு கொடுத்துருக்கு. பாருங்க, வெங்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல இவரும் சிலுவையில் அடிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டார், எவ்வளவா அன்பு கூர்ந்திருக்காருன்னா சர்ப்பம் போல உயர்த்தப்பட்டார். சரி, இப்போ நித்திய ஜீவனை அடையும்படி நாம் அந்த உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவிட்ட போகிறோம், அங்கே நித்திய ஜீவன் கிடைக்குமா? கிடையாது. இப்போ வனாந்தரத்தில் வந்து வெங்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல அப்படின்னு சொன்னால், வனாந்தரத்தில் முறுமுறுத்தவர்கள் அல்லது தேவனுக்கு விரோதமாக பேசினவர்கள் பாம்பினால் கடிபட்ட பொழுது அந்த அந்த வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் பிழைப்பார்கள். அது போல நீங்க எழுதியிருக்கு. அப்ப பாம்புல கடிபட்டவன் அதை நோக்கி பார்த்தானா பழச்சிருவான். அப்ப புதிய ஏற்பாட்டில் பாம்புல கடிபட்டவன் அப்படின்னா யாரு? பாம்பினால் கடிக்கப்பட்டவர்கள், ஆவிக்குரிய அர்த்தம். கரெக்டாக சொன்னாங்க, யார் அம்மா தானே சொன்னது. பாவத்தினால கடிபட்டவர்கள், அப்போ இங்க வந்து எங்க வர்றாங்க, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தா அங்க வந்து ரட்சிப்பு கிடைக்குதா? அங்கே சிலுவையில் அடிச்சு உயர்த்தப்பட்டிருக்கிறதாச்சு, அதுல ஜீவன் இல்லை, எப்படி ரட்சிப்பு கிடைக்கும்? சிலுவையில் அடிச்சு அவர் தொங்கிட்டு இருக்காரு, எப்படி ரட்சிப்பு கிடைக்கும் சொல்லுங்க பாப்பா? எப்படி புடமிடப்பட்டதுன்னா வார்த்தையை யோசனை பண்ணோம்னா இவ்வளவு சிந்திச்சாதான் புடமிடப்பட்ட வார்த்தையினுடைய அர்த்தம் புரியும். இப்போ ஒருத்தன் பாவத்தில் வேதனைப்பட்டுட்டு எப்படி சமாதானம் கிடைக்கணும், ஆண்டவரை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிலுவை மரத்துக்கு ஓடுறான், அல்லது உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்குறான். அங்கே பார்த்தா அவர் சிலுவையில் அடித்து தொங்கிட்டு இருக்கார். எப்படி வார்த்தை எப்படி கேட்டு பெற்றுக்கொள்வது? அப்போ சிலுவையை பார்க்கும்போது அவனுக்கு எப்படி அந்த சமாதானம் கிடைக்கும், எப்படி அந்த நித்திய வார்த்தைகள் கிடைக்கும், அதை எப்படி விசுவாசிக்கிறது, அங்கே தான் கேள்வி. இப்போ உண்மையாக ஒரு சம்பவம் அப்படி நடக்குதுன்னு நம்ம நினச்சிக்கலாமே, ஓடி ஓடி போகிறோம்மா அங்கே போய் நம்மளை காப்பாற்றுவனா அவருக்கு பெரிய வேதனையாக இருக்குது. இல்லை விசுவாசிக்கிறது இல்லை, இங்கே வந்து நித்திய ஜீவனில் பிழைக்கிறான். எப்படி பிழைக்க முடியும்? நித்திய ஜீவன் கிடைக்கும் ஓடோடி வந்தா அங்க வேற மாதிரி அவரு பிரச்சனையில இருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படியாவது இயேசு கிறிஸ்துவின் மூலம் நித்திய ஜீவன் இருக்குது, சமாதானம் இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும், கேள்விப்பட்டோம். ஆனால் அப்படி இருக்கிற நிலைமையில் இவர் இப்படியே இருக்கிறார, எப்படி நம்மளுக்கு சமாதானம் தருவார், அல்லது எப்படி நம்மளுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கார், அல்லது கொலை செய்யப்பட்டிருக்கிறார், அல்லது அவர் நன்மையான காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லும்போது அதை எதிர்த்தவர்கள் அவரை சிலுவையில் அடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத மட்டும் முதல்ல தெரியுது. அப்போ இதிலிருந்து எப்படி நம்மளுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும்? உயிரோடு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார், எதுக்கு வேண்டி இவங்க சிலுவையில் அடித்தாங்க, இவர் என்ன உண்மையை சொல்லியிருக்கிறாரு, யார் சிலுவையில் அடித்தாங்க, எதுக்கு சிலுவையில் அடித்தாங்க, எப்போ சிலுவையில் அடித்தாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சாதான் அப்போ வந்து அதில் இருக்கிற அந்த நித்திய ஜீவ வார்த்தைகள் ஒரு மனுஷனுக்கு கிரியேட் செய்யும். ஆமாம், விசாரிக்கணும். அங்கே இப்போ சிலுவை மரத்தில் போனால் அங்கே சிலுவையில் அடித்து தொங்கிட்டு இருக்காரு, அவர் பேச மாட்டேங்கிறாரு. யார் வசனத்தை படிக்கணும், முதல்ல அவர் என்ன சொன்னார், எதுக்கு சிலுவையில் அடித்தாங்க, யார் சிலுவையில் அடித்தா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இவர் நல்ல காரியத்தை பேசும்போது எதுக்கு சிலுவையில் அடிக்கிறாங்க, அப்போ சிலுவையில் அடிக்கணும்னு அவசியம் இல்லையே. அது வந்து அதுக்கப்புறம் பண்ணுற ஜபம். சிலுவையில் அடிக்கிறதுக்கு காரணம் என்ன, நல்ல காரியத்துக்கு சிலுவையில் அடித்தாங்களா, கெட்ட காரியத்துக்கு சிலுவையில் அடித்தாங்களா? நன்மையான காரியங்களை சொன்னபடியினால் சிலுவையில் அடித்தாங்க. அப்போ யார் சிலுவையில் அடித்தா, எதுக்கு சிலுவையில் அடித்தாங்கிற காரணம் தெரிஞ்சாதான் அப்போ அதில் இருக்கிற நித்திய ஜீவ வார்த்தைகள் நம்மளுக்கு கிடைக்கும். அடிச்சிருக்காங்க, அப்போ எப்படி ஏன் எதிர்த்தாங்க, அதில் என்ன நல்ல காரியம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ புடமிடப்பட்ட வார்த்தையில் நம்மளுக்கு பொண்ணு இருக்குது அப்படின்னா, அந்த பொண்ணான வார்த்தையை எப்படி ஜனங்கள் எதிர்த்தார்கள், யார் சிலுவையில் அடித்ததற்கு முகாந்திரமாக இருந்தார்கள், அதில் என்ன நன்மைகள் இருக்கிறது அப்படிங்கிறத தேவனுடைய வார்த்தையில் நாம் தேடி விசாரிக்கணும். முதலாவது யார் சிலுவையில் அடித்தார்கள், என்ன காரணத்திற்காக சிலுவையில் அடித்தார்கள், அப்புறம் எப்பொழுது சிலுவையில் அடித்தார்கள். இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டாதான் எவ்வளவா அன்பு கூர்ந்தார்ங்கிறது நம்மளுக்கு புரியும். அதை விட்டு போட்டு சிலுவை மரத்துக்கிட்ட போய் ரட்சிப்பு வேணும், சமாதானம் வேணும்னு சொல்லி அங்கே போய் கிடைக்கலன்னா என்ன ஆகும்? இல்லை, அல்லது யார் சிலுவையில் அடித்தாங்க, எதுக்கு சிலுவையில் அடித்தாங்க, எப்போ சிலுவையில் அடித்தாங்கன்னு சொல்லி யோசனை பண்ணாமல் அந்த சிலுவை மரத்தையே பார்த்துட்டு இருந்தா, அல்லது வெங்கல சர்ப்பத்தையே பார்த்துட்டு இருந்தா, அதில் என்ன கிடைக்கும், ஒன்றும் கிடைக்காது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு சமாதானம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் அந்த வெங்கல சர்ப்பம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுங்களா, பைபிளே யாரும் படிக்கிறது இல்ல. இந்த அதுக்கு தூபம் காட்டினாங்க, அது வந்து ஒரு விக்கிரகமா மாறிடுச்சு. மோசையினால் உயர்த்தப்பட்ட வெங்கல சர்ப்பம் காலப்போக்கிலே தூபம் காட்டும் விக்கிரகமாக மாறினது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது அந்த உயர்த்தப்பட்ட நிலைமையிலே தேவனுடைய வார்த்தைகளை, ஏன் சிலுவையில் அடித்தார்கள், எதற்காக சிலுவையில் அடித்தார்கள், யார் இதை செய்தார்கள் என்பதை அறியாமல் அல்லது உணர்ந்து கொள்ளாமல் இருந்து அந்த சிலுவை மரத்தில் அந்த இருக்கிற நிலைமையிலேயே ரட்சிப்பு வேணும்னு சொல்லி நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தூபாராதனை பண்ணுவாங்க. ஆமாம், அதை சிந்திக்காதவன் அதைவே நேரடியாக வணங்குவான், அதுக்கு தூபம் போட்டு விக்கிரக ஆராதனை பண்ணுவான். அதுதான் இன்னைக்கு எல்லா இடங்களையும் நடக்குது. அப்போ புடமிடப்பட்ட பொன் எப்படிப்பட்ட வார்த்தைகள் அப்படிங்கிறத யோசனை பண்ணாமல் இருந்தால் அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது. அப்போ தேவனுடைய வார்த்தைகள் எப்படி கொலை செய்யப்பட்டிருக்கிறது, எப்படி சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளாதவர்கள் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, தூபம் காட்டி விக்கிரக ஆராதனை செய்வார்கள். அப்போ ஐஸ்வர்யவான் ஆகணும்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நிர்வாணமாகிய நிர்வாணம் வெளிப்படாதபடிக்கு நீ வெண்வஸ்திரம் வாங்கிக்கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 16:13-14-15. வெளிப்படுத்தல் 16:13-14-15. வெளிப்படுத்தல் 19:8 அப்போ வெண் வஸ்திரம் சொன்னால் நீதிகள், அப்படின்னா வஸ்திரம் சொன்னால் நீதியின் கிரியைகள், நிர்வாணம் சொன்னால் ஒருவனுடைய தவறுகளை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவது. சரி, இப்போ வஸ்திரம் காத்து கொள்ளாமல் இருக்கிறது எப்படி? வெளிப்படுத்தல் 16:13-14-15 இருக்கு. எப்படி வஸ்திரத்தை காத்து கொள்ளாமல் இருந்தால் வஸ்திரம் அவனை விட்டு போயிடும், எப்படி வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறது?
அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகாநாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது.
ஆ, போதும் போதும். வஸ்திரத்தை காத்து கொள்வது எப்படி? இப்ப வாஸ்தல இருக்குது, அது இல்ல பாப்ப. எத்தனை பேர் வந்து
தேவனுடைய அடையாளத்தை நம்பி போறவங்க காத்து கொள்ள முடியும்.
ஆ, கரெக்ட். 3 அசுத்தாவிகள் பூலோகம் எங்கும் புறப்பட்டு இருக்குது. அது எங்க பண்ணுது? அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். அது யார் யார்கிட்டருந்து புறப்பட்டுருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 அசுத்தாவிகள் யார்கிட்டருந்து வந்திருக்குது? அப்படின்னா மிருகம், அப்புறம் வலுசர்ப்பம், கள்ளத்தெருக்கு தரிசி. வலுசர்ப்பம்னு சொன்னால் சாத்தானுடைய வாய், அம்மா தேவனுடைய வார்த்தையே அப்படியே இருக்கிற மாதிரி சொல்றாங்க, நல்ல தீர்க்க தரிசி பண்ண மாட்டாங்க. அப்ப வலுசெருப்புனா சாத்தான், அதுக்கப்புறம் மிருகம்னா சொல்லுங்க, மிருகம்னா யாரு? மிருகம்னா அந்தி கிறிஸ்து, அப்புறம் கள்ளத்திற்கு தரிசி. மூணு பேருடைய வாயிலிருந்தும் மூன்று வகையான அசுத்தாவிகள், தவளைக்கொப்பான வாய்கள், அசுத்தாவிகள். தவளைக்கொப்பான ஆவிகள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி தவளைக்கொப்பான எப்படி ஆவிக்குரிய நிலைமையில அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க பாப்பா. இல்லை அது கரெக்டு, ஆவிக்குரிய நிலைமையில இந்த தவளைக்கொப்பா இருக்கிற ஆவிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது? அசுத்தாவி கிட்ட போயாச்சுன்னா அந்த அசுத்தாவி முதல்ல என்ன பண்ணனா வஸ்திரத்தை கழட்டிடும், அவ்வளோதான். இல்லை ஆ அது சுற்றுவாங்க, தவளை சுற்றுற மாதிரி எல்லா கேரக்டர் இருக்கு. எப்படி தவளை தாவி தாவி போகிற மாதிரி ஒரு ஆவிக்குரிய நிலைமை அவங்ககிட்ட இருக்கும், அதை கண்டுபிடிச்சா இவங்கிட்ட அசுத்தாவியின் கிரிகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். தொடர்புடைய தேவனுடைய வார்த்தைகளை நேரடியா பேசாம ஒரு வார்த்தை எடுத்துட்டு அதுக்கு அடுத்த வார்த்தை எங்க எடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா எங்கேயோ போய் தாவி நிற்கும். அப்புறம் எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க, இந்த வார்த்தையை பேசிட்டாரு, இதுக்கு அடுத்தது எந்த வார்த்தையை பேசுவாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இவங்க யாருமே நினைக்காத இடத்துல இன்னொரு இடத்துல போயிடுவார். அப்படி போய் அமெரிக்கா போய் லண்டன் போய் திருப்பி இந்தியாவுக்கு வந்துடும். ஒரு முறையில்லாத தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறது, முறையான தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, வெட்டுக்கிளி வெட்டுக்கிளி பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக இருக்கும், நேரடியாக போகும். தாவி தாவி போனாலும் அது வந்து நேரடியான ஒரு பயணத்தை செய்யும். வெட்டுக்கிளி வந்து ஒரு முறையான வரிசையில் போகும், கூட்டம் கூட்டமாக போகும், அதே மாதிரி ஒரு சீரான நேரான பாதையில் போகும். ஆமாம் வெட்டி வெட்டி போட்டுரும். தவளை வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இங்கே தாவோ திடீர்னு அடுத்தது எங்கே தாவுன்னு தெரியாது. இப்படி தாறுமாறான ஆவிகளை கொண்டு பேசுகிறவர்களை ஜனங்கள் பின்பற்றி, அவர்கள் செய்கிற அசுத்தாவிகளை பின்பற்றி தங்களுடைய நீதியின் கரியிலை அநேகர் இழந்து போவார்கள். அதனால் தேவனுடைய ஆலோசனை என்னன்னு கேட்டிங்கன்னா, மூன்று அசுத்தாவிகளை நம்பி தேவனுடைய வார்த்தையை விட்டு நீங்கள் போகாதிருங்கள், உங்களுடைய நீதியின் கிரியிலை நீங்கள் காத்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, குருடன் மத்தேயு 6:22-23. குருடனா இருக்கிறது எப்படிங்கிறது இங்க சொல்லியிருக்கு. அப்ப சரீரத்தினுடைய விளக்கு எதுன்னு கேட்டீங்கன்னா கண். இப்ப திருடங்களை பார்த்தோம்னா கண்ணை பார்த்தா கண்டுபிடிச்சலாம் திருட்டு பசங்களா. அது கரெக்டு, ஆனால் திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்ணை பார்த்தா போது கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம். அப்போ அதே மாதிரி ஆவிக்குரிய நிலைமையில் குருட்டுத்தன்மை மாறணும்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணலாம்? கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது அப்படின்னா என்ன ஆவிக்குரிய அர்த்தம் என்ன சொல்லலாம் சொல்லுங்க. ஆவிக்குரிய அர்த்தம் கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது என்ன? ஒருவனுடைய தரிசனமானது அவனது விளக்காய் இருக்கிறது. என்ன தரிசனம் உங்களுக்கு இருக்குது? ஒரு தரிசனம் இல்லைன்னா வாழ்க்கையே இருட்டு போச்சு. கண் அப்படின்னா தரிசனம், அதுதான் வாழ்க்கையில் மனுஷனுக்கு பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது தரிசனம். அதிக பணம் சம்பாதிக்கணுமா, வெளிநாடு போகணுமா, அதிகம் படிக்கணுமா, எதில் நம்முடைய தரிசனம் இருக்கிறது? நம்முடைய தரிசனம் தெளிவாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நல்ல சந்தோஷமா இருக்கும். தரிசனம் கெட்டு போச்சு, எல்லாம் கெட்டு போச்சு. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை போய் தரிசனம் போய் ஏதாவது தேவையில்லாத தரிசனத்துக்கு போச்சுன்னா ரொம்ப பிரச்சனையா போறோம். சரி, இந்த தரிசனம் வந்து நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, முதலாவது தரிசனம் நம்மளுக்கு நல்லா சுத்தமாக தெரியணும் அப்படின்னா, எல்லாருக்கும் வந்து ஆவிக்குரிய நிலைமையில் குருட்டுத்தன்மை ஒவ்வொரு அளவுக்கு இருக்குது. ஆவிக்குரிய கண்கள் எல்லாத்துக்கும் இருண்டு போயிருக்கு. இப்போ குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே போய் விழுவார்கள். அப்போ குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் எழுத்தின்படி ரெண்டு பேரும் விழுகிற மாதிரி, ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிற குருடன் ஆவிக்குரிய நிலைமையை தெரியாத இருக்கிற ஒரு ஆளுக்கு இது இப்படி பண்ணணும் அது அப்படி பண்ணணும்னு ஆலோசனை சொன்னால் எப்படி இருக்கும்? ரெண்டு பேரும் போய் குழியில் விழுவோம். ஆமாம், உன்னால் நான் கேட்டால் என்னால் நீ கேட்டேன்ட்டு போய் நிற்பாங்க. அதுதான் ஆண்டவர் வந்து சொல்கிறது, குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியில் விழுவார்கள் அல்லவா. இது ஆவிக்குரிய அர்த்தம், எழுத்தின்படியே நடக்கும். அப்போ இந்த குருட்டுத்தன்மை மாறுறதுக்கு என்ன பண்ணலாம்? நீ பார்வை அடையும்படி கண்ணுக்கு கழிக்கம் போடு. கழிக்கம் போடணும் என்ன, எப்படி, ஏதாவது யாருக்காவது தெரியுமா சொல்லுங்க பார்ப்போம். அது வெளியில் கண்ணுக்கு கழிக்கம் போட்டு வெளியில், ஆனால் பார்வையே குருட்டாக இருந்ததுன்னா எப்படி அந்த கண்ணை வந்து பார்க்கறதுக்கு ரெடி பண்ணுறது? இல்லையே, அதெல்லாம் வெளியில, அதெல்லாம் வெளியில. கண்ணுக்கு வந்து பார்வை தெரிய மாட்டேங்குது. ஆவிக்குரிய நிலைமையில கண் பார்வை சரியா தெரிய மாட்டேங்குது. ஆவிக்குரிய நிலைமையில குருட்டுத்தன்மை ஆகி போச்சு. கரெக்டா இருக்கா? பார்த்தா பிரச்சனை. அதை எப்படி சரி பண்ணலாம்? கண் பார்வை வந்து மங்களா இருக்கிறவங்களுக்கு மருத்துவ சிகிச்சையினாலும் சரி பண்ண முடியும். அதே மாதிரி ஆவிக்குரிய நிலைமையில கண் ஒருத்தனுக்கு மங்களா தெரியுது, ஒரு பொருளை பார்த்தா சரியா தெரிய மாட்டேங்குது, அல்லது ஆவிக்குரிய நிலைமையில ஒரு தரிசனம் பார்க்கும்போது அது வந்து மங்களா தெரியுது, ஒரு நிழல் மட்டும்தான் தெரியுது, அது காக்காவா குருவியா அல்லது கழுதியா குதிரையா அப்படின்னு தெரிய மாட்டேங்குது, ஏதோ கொஞ்சம் தெரியுது. அப்போ அந்த பார்வை வந்து தெளிவாக தெரியறதுக்கு என்ன பண்ணலாம்? ஆண்டவர் வந்து ஒரு குருடனை சுகமாக்கும் போது சொல்றாரு, அவன் என்ன பண்றது? இல்லை 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 இல்லை, ஒரு குருடன்களை சுகமாக்கியிருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான காரியங்களை ஆண்டவர் செய்து அந்த குருட்டுத்தன்மையை அவன் மாற்றியிருக்காரு. ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னு
கேட்டிங்கன்னா,
ஆமாம், அது வந்து எப்போ செஞ்சார், எல்லாத்துக்கும் முன்னால் செஞ்சாரா, எப்போ செஞ்சார், யாருக்கா தெரியுமா? ஆ, அங்கே அதை எடுத்து வாசிக்க பார்ப்போம், கண்டுபிடிங்க அதையா. ஒரு குருடன் பார்த்துட்டான், அவன் வந்து என்னுடைய பார்வை எப்படியே கிடைச்சாங்கன்னு வம்புக்கு நிற்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு காரியத்தை செய்கிறார். இல்லை இல்லை இல்லை, விசுவாசித்தாலுங்கிறது அது எல்லா இடத்துலையும் வருது. ஆனால் இந்த குருடனுக்கு அவனை என்ன பண்ணுறாருன்னா, கண்ணுங்களில் எச்சத்துக்கு சோமாக்குறாரு. அவனை எப்படி சுகமாக்குறாரு அப்படிங்கிறத பார்த்தனீங்களே, நம்மளுக்கு அந்த ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை நம்மளுக்கு நீங்கும். இல்லை இல்லை, அந்த கண்ணில் வந்து எச்சை துப்பி ஆ அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, முதலாவது ஊருக்கு வெளியே கூட்டிட்டு போறாரு. வாசிக்க பாப்போம். அதுக்கப்புறம் பாருங்க, இங்க இந்த குருடனை சுகமாக்குறதுக்கு ஆண்டவர் வந்து ரெண்டு தடவை அவங்கிட்ட போராட வேண்டியதா போச்சு. ஒரே தடவை வார்த்தையிலே சொல்லலாம், நாம வசனத்துல வாசிக்கிறோம், விசுவாசம் உள்ளவனா இருந்து வஸ்திரத்தை தொட்டா அவனுக்கு சுகமாகும். இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்ல ஒரு வார்த்தை சொன்னா போதுங்கிறான். இங்க வந்து இந்த குருடன் என்ன பண்றாருன்னா, சுகமடைவாயான்னு சொல்லியிருக்கலாம், ஆனா இவன் என்ன பண்றாரு, அவனை கிராமத்துக்கு வெளியே கூட்டிட்டு போறாரு. பாருங்க, அதுலாம் அர்த்தம் இருக்குது, அர்த்தம் இருக்குது. இப்போ பார்வை அடையணும்னா அவனை கிராமத்துக்கு வெளியே கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் என்ன பண்றாருன்னா, ஆமா, தரையில எச்சை துப்புறாரு. கண்களே எச்சை துப்புறாரு. சரி, சரி, என்னவா இருக்கான், எப்பாவது யாராவது சிந்திச்சிருப்போமா, ஏன் ஆண்டவர் இப்படி செய்யறாரு அவங்கிட்ட? மரங்களை போல பாக்குறான். அப்புறம் ரெண்டாவது தடவைதான் மனுஷனை மாதிரி பாக்குறான். சரி, ஊருக்கு வெளியே கூட்டிட்டு போறாரு. ஒவ்வொரு வார்த்தைய நம்ம தனித்தனியா எடுத்து சிந்திச்சோம்னு வைங்களா, நம்ம முழுவதும் கண்டுபிடிச்சிடலாம். ஊருக்கு வெளியே கூட்டிட்டு போறாரு என்ன அர்த்தம்? இல்லை இல்லை, அங்கே இல்லை. அப்படின்னா அவன் எந்த இடத்துல இருக்கானோ அந்த ஜனங்களை விட்டு வெளியே கூட்டிட்டு போறான். இந்த ஜனங்களுக்கு முன்னால் எச்ச துப்புனா என்ன நடக்கும்? கல் எடுத்துக்கோனே எல்லாம். அதனால அவனை ஊருக்கு வெளியே கூட்டிட்டு போறார். அப்படின்னா இந்த ஜனங்களை விட்டு பிரித்து தனியாக கொண்டு போறார். நாம ஊரை விட்டு வெளியே போறான்னு சொன்னா நாம என்ன நினைச்சுக்கோம், எங்கேயோ போறாங்கன்னா. அப்படி அல்ல, அந்த பகுதி ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்து தேவன் வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போறார். அப்புறம் அங்க போய் அவனுடைய கண்கள்ல எச்சை துப்புறாரு. அப்பொழுது அவனை கேக்குறாரு, பாக்குறேன் எச்சை துப்புறான்னு என்ன அர்த்தம்? அவனுடைய குறையில சி இந்த மாதிரி காரியத்தை விட்டு விலகிறதுக்கு உனக்கு முடியல அப்படின்னு மோசையுடைய மீரியாம் வந்து தேவனுக்கு விரோதமா பேசும்போது தன்னுடைய தகப்பன் காரி துப்பினால் அவள் ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்பாய இருந்து அப்புறம் பயணம் செய்யணும்னு ஆண்டவர் அனுமதி கொடுத்துட்டார். அப்போ காரி துப்புனதுனால மீரியாமுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு. அப்போ காரி துப்புறதுனால தேவன் அவனை எச்சரிப்பு செய்தியை கொடுத்து அவனுடைய தவறுகளை உணர்த்தி இப்போ வந்து நீ என்ன மாதிரி பார்க்குற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கும்போது, அப்படின்னா ஏதோ காரியம் நடக்கிற மாதிரி தெரியுது, மரமாக நிறைய நிற்கிற மாதிரி தெரியுது, அங்கங்கே மரங்கள் அசைஞ்சு அசைஞ்சு போயிட்டு இருக்குது. இல்லை 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 இல்லை, அவன் அங்கேருந்து நடக்கிற மனுஷன் அங்கேருந்து பார்க்குறான். ஊருக்கு வெளியே போனாலும் நடக்கிறவங்கள பார்க்குறான்ல தூரத்தில் இருந்து. அந்த பக்கம் இந்த பக்கம் ஊருக்குள்ள நடந்துட்டு இருப்பான்ல, அப்போ அவங்கள மரம் நடந்து போகுதுங்கிறான். மரம் வந்து நடந்து போகுதுங்கிறான். அப்படின்னா கொஞ்சம் தரிசனம் தேவனுடைய காரியங்களில் கொஞ்சம் ஆவிக்குரிய தரிசனம் ஒரு மனுஷனுக்கு கிடைத்தால் அவன் மங்களாக தரிசனம் கிடைக்கும் பொழுது என்னமோ காரியங்கள் நடக்குது, அது என்னங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிற நிலைமையில் அவன் இருப்பான். திரும்பவும் அவனை ரெண்டாவது தடவை சுகமாக்கும் பொழுது அவன் மனுஷரை மனுஷராகவே பார்க்கிறான். அப்போ ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய நிலைமையில் குருட்டுத்தன்மை நீங்கணும்னு சொன்னான் என்ன பண்ணுறது? முதல்ல முதல்ல வெளியே போகணும், கிராமத்தை விட்டு வெளியே போகணும். அப்படின்னா எந்த பகுதி ஜனங்களுக்குள்ள நாம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோமோ என்ன அர்த்தம்? அவனுக்கு எல்லாமே குருடனுங்கன்னு அர்த்தம். ஆமாம், எல்லாம் குருட்டு பசங்கன்னு அர்த்தம். ஆவிக்கிற நிலைமையில எல்லாம் குருடனுங்க, ஏன்னா பார்வை அடையணும்னு விரும்புகிறவன் ஒத்தந்தான். மற்றவனெல்லாம் எனக்கு நல்லா தெரியுது, எனக்கு தரிசனம் இருக்குது, நான் வந்து பரிசுத்தமாக வளர்ந்துட்டேன், நல்லா இருக்குது எனக்கு, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு ஆள் தான் எனக்கு தேவனுடைய காரியங்களை எனக்கு தெரியாது, அறிய விரும்புகிறேன், எனக்கு தரிசனம் இல்லை, இன்னும் தேவனுடைய காரியங்களில் அதிக படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இருக்கிற சமுதாயத்தை விட்டு அல்லது அவங்க இருக்கிற ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிற அந்த ஜனங்களை விட்டு முதலாவது தனியாக வெளியே வரணும். வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ஆமாம், சங்கீதம் 141:5. அப்போ நம்ம செய்கிற தவறை வந்து யாராவது உணர்த்தும் பொழுது அதை நாம் சந்தோஷமாக ஏற்று அதை திருத்திக்கிறதுக்கு பார்க்கணும். அப்படின்னா கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. இந்த விளக்குக்கு வந்து எண்ணெய் வேணுமா இல்லையா? எண்ணெய் இல்லாதனால தான் வந்து இந்த விளக்கு வந்து எரியாமல் இருக்குது. ஆமாம், எண்ணெய் வந்து விளக்கு வந்து புகையாக இருக்குது. இல்லை, முதல்ல எண்ணெய் ஊற்றணும், எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய்ன்னு இன்னைக்கு எல்லாம் பேய் ஓட்டுறதுக்கெல்லாம் எண்ணெய் வாங்கிட்டு போய் எண்ணெய் வியாபாரம் பண்ணிட்டாங்க. எண்ணெய்ன்னு அந்த எண்ணெய் கிடையாது. ஆமாம், மத்தேயு இல்லை, மத்தேயில் இந்த மத்தேயு 6:16-17. போதும். இப்போ தேவன் வந்து வெளிப்படையான ஆசீர்வாதத்தை கொடுக்கறதற்கு இவன் என்ன பண்ணனும்? கிராமத்தை விட்டு முதல்ல வெளியே போய் என்ன அறக்கதவை சாத்தி, அப்படின்னா எல்லா ஜனங்கள்லேருந்து பிரிஞ்சு போகணும், யார் சொல்கிற ஆலோசனையும் கேட்கக்கூடாது. ஏன்னா பைபிள் இருக்கிறதே எல்லாம்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு இந்த சபைக்கு வாங்க, அந்த சபைக்கு வாங்க, அங்கே வாங்க, இங்கே வாங்கன்னு மாற்றி 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 ஒவ்வொரு சபைக்கு கூப்பிட்டு கிடக்குறாங்க. நான் பைபிளை படிங்க, யாராவது ஒரு ஆள் பைபிள் வாங்கி கொடுத்து இதை படிங்க பிரதர் முதல்ல, அப்புறம் நீங்கள் சபைக்கு போகிறத பார்க்கலான்னு யாரும் சொல்கிறதில்ல. எங்கள் சபைக்கு வாங்க உடனே பஸ்ஸில் போகும்போது இன்னொரு ஆள் பார்த்தாச்சுன்னா இங்கே வாங்க நல்லா இருக்குன்னு மாற்றி மாற்றி அவனை இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிறதா, பிதாகுமாரன் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிறதா, ஆற்று தண்ணியில் ஞானஸ்தானம் எடுக்கிறதா, தெளிப்பு தண்ணியில் ஞானஸ்தானம் எடுக்கிறதா, இப்படிங்கிறத வச்ச அவனை குழப்பி விட்டுருவாங்க. ஆமாம், இப்படி பார்த்தீங்கன்னா இயேசு நாமத்தில் கொடுக்கணுமா, பிதாகுமாரன் பரிசுத்தாவியில் கொடுக்கணுமா அப்படிங்கிறதுல போட்டி வச்ச ஒரு மனுஷனை அவனுக்கு தெரிஞ்சதையும் தெரியாமல் பண்ணிடுவாங்க. அப்போ அரை கதவை சாத்தி நம்முடைய இருதயத்தை நாம் ஆண்டவருக்கு சமூகத்துக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து தலைக்கு எண்ணெய் பூசணும். எப்படி எண்ணெய் பூசுறது? நம்மளே பூசணும். தலைக்கு எண்ணெய் பூசி அப்படின்னா நம்ம செஞ்ச தவறுகளை நாமளே திருத்துறதுக்கு முயற்சி எடுக்கணும். ஆமாம், எண்ணெய் ஊற்றியாச்சுன்னா விளக்கு நல்லா எரியும். அப்போ நம்ம வாழ்க்கையில் வர்ற அப்பப்போ வர்ற தவறுகளை நம்ம வந்து திருத்தினோம்னா நம்முடைய ஆவிக்கிரிய நிலைமையில் நற்கிரியைகள் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கும். தவறுகளை திருத்தாமல் அப்படியே போயிட்டு இருந்தோம்னா அப்படியே கொஞ்ச நாள் ஆகும்போது விளக்கு அமைஞ்சு போயிடும், அப்போ நம்முடைய நற்கிரியைகள் இல்லாமல் போயிடும். அப்புறம் என்ன ஆகும், விளக்கு அமைஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும், இருளாகும், மற்றவங்களுக்கு இருளாயிரும். ஆனால் விளக்கு என்ன ஆகும், விளக்கு வந்து புகை இருக்க ஆரம்பிக்கும். எபிரேயர் 6:6 வாசிப்போம், இல்லை எபிரேயர் 6:6 வாசிப்போம். ஆ அதே தான் வாசிங்க. போதும், முதல்ல 6 ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டோம் அந்த வசனத்தை வாசிப்போம். இல்ல அதுக்கு முன்னால 5
தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் வளங்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள்.
இல்ல அப்ப 4
ஒரு தர பிரகாசிக்கப்பட்டோம், பரமையை ருசி பார்த்தோம், பரிசுத்தாவி பெற்றோம், தேவனுடைய நல் வார்த்தை இனிவரும் உலகத்தின் வளங்களையும் ருசி பார்த்தோம், மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் செய்திகள் அறிந்து அவமானப்படுத்துகிறபடியால்
போதும். ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டோம், விளக்கு ஒரு டைம் நல்லா எரிஞ்சுது. இப்ப அமைஞ்சு போச்சு. ஆனா அந்த மாதிரி ஆட்களை பின்மாற்றத்துல போனவங்களை சரி பண்றது கூடாத காரியம். ஆனாலும் நாம பின்னால இருக்கிற வசனத்துல வாசிக்கும் போது கீழே வாசிக்க புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அதுக்கு அடுத்தது வாசிங்க.
இன்னும்
வாய்ப்பு இருக்குது. ஆமா, கூடாத காரியம் சொல்லிட்டு யாரும் விட்டுறாதீங்க. ஒருத்தர் வந்து ஞாயிற்றுக்கிழமைனா எந்த நாள்ல வருதுன்னு சொல்லி தெரியாம உட்காந்து இருந்தாரு. ரொம்ப பக்தி வைராக்கியமா இருந்து ஓய்வு நாளா பக்தி வைராக்கியமா இருந்து அனுசரிச்ச ஒரு ஆளு ஞாயிற்றுக்கிழமை எந்த நாளுன்னு சொல்லி தெரியாம இருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஞாயிற்றுக்கிழமை இதுதா. அப்ப ஞாயிற்றுக்கிழமையில பாதி நாள் வந்துச்சு. இப்பதான் ஞாயிற்றுக்கிழமை முழு நாள் வந்திருக்குது. அது யாருன்னு கேட்டீங்கன்னா இப்ப வாசிச்சாரு அவரே தான். ஆமா, புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஆனாலும் புதுப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது. சோத்திரம். அப்படி ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா விளக்கு எண்ணெய் இல்லைன்னா விளக்கு அமைஞ்சு போச்சு. லூக்கா 10:33-35 வாசிப்போம். போதும். இங்க பாத்தீங்கன்னா சமாரியன் என்ன பண்றானா, இந்த வழி அருகே குற்றுயிராய் கிடக்கிறவன எண்ணெயும் திராட்சை ரசம் போட்டு சுகமாக்குறான். அப்ப எண்ணெய்ங்கிறது அவன் செய்த தவறுகளை அவனுக்கு உணர்த்தி மீண்டுமாக அவனை தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து விட்டுட்டு அந்த நல்ல சமாரியன் போயிட்டாரு. அப்போ என்னன்னு சொன்னால் ஒரு மனுஷன் செய்கிற தவறுகளை அவனுக்கு உணர்த்தி காட்டுவது. மற்ற 25:3
புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகள் கூட தங்கள் பாத்திரங்களை எண்ணெயை கொண்டு போனார்கள்.
போதும் போதும் போதும். மனவாளனுக்காக காத்திருக்கிற 10 அஞ்சு பேர் புத்தி உள்ளவர்கள், 5 புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்களுக்கும் புத்தி இல்லாதவர்களுக்கும் என்ன வித்தியாசம்,
என்ன
இல்ல 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 அது இன்னொரு தடவை வாசிங்க. புத்தி
இல்லாதவன்
புத்தி இல்லாதவனுக்கு வெறும் தீவெட்டி மட்டும்தான் இருக்கும், எண்ணெய் இருக்காது, கூட பாத்திரமும் இருக்காது. ஏன்னா எண்ணெய் வாங்குறதுக்கு பாத்திரம் இருந்தால் தானே எண்ணெய் வாங்க முடியும். ஆ எண்ணெய் இல்லை, பாத்திரமே இல்லை. பாத்திரம் இல்லாதவன் தான் தூக்கிட்டு போகிறான் தீவெட்டி. தீவெட்டின்னா என்ன அர்த்தம்? அதான் ஆவிக்கிரிய என்ன நிலைமையில் என்ன அர்த்தம்? எல்லாரும் சந்தைக்கு போகிறாங்க, நானும் சந்தைக்கு போகிறேன். தீவெட்டினா அநேகருக்கு நான் நற்செய்தி பிரசங்கிக்கிறாள். ஆமாம், தேவனுடைய ஊழியத்தை செய்கிற அஞ்சு பேர் வந்து மணவாளனுக்காக காத்திருக்காங்க. தீவெட்டியில் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, ஆனால் அதில் எண்ணெய் குறைஞ்சி போகும்போது எப்படி எண்ணெயை ஊற்றணுங்கிற யோசனை இல்லை. ஏதோ பைபிள் ஸ்கூல் படித்தான், அல்லது பணம் இருந்தது, ஏதோ ஒரு படிப்பு இருந்தது, ஊழியன்னு சொல்லி ஒன்று கிடச்சதுன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க புத்தி இல்லாதவர்கள். இப்போ புத்தி உள்ளவங்க கையில் தீவெட்டி இருக்குது, பாத்திரம் இருக்குது, எண்ணெய் இருக்குது. அப்போ எண்ணெயில் இப்போ தீவெட்டியில் எண்ணெய் குறைஞ்சி போகும்போது உடனே பாத்திரத்தை இருக்கிற எண்ணெய் எடுத்து அதில் ஊற்றிக்கிறாங்க. சரி, பத்து பேரும் தூங்கினாங்க, மணவாளன் வந்தார், பத்து பேர் எழுந்திரிச்சாங்க, விளக்கு பற்ற வச்சா அஞ்சு பேருடைய விளக்கு எரியுது, எரியல. உடனே என்ன பண்ணுறான்? எனக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்கிறான். அப்போ ஊற்றுனா இவங்க என்ன சொல்கிறாங்க? எனக்கு இல்லாமல் போயிடும், உனக்கு இல்லாமல் போயிடும், அதனால நீ போய் விற்கிறவங்கிட்ட போய் வாங்கிக்குவாங்க. ஆமாம், அப்போ எண்ணெய் விற்கிறதுக்கு ஆள் இருக்குது, எண்ணெய் விற்கிறதுக்கு ஆள் இருக்குது. இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, எண்ணெய்னா பரிசு தாவிங்கிறாங்க. அப்போ பரிசு தாவி இன்னைக்கு எல்லா பக்கமும் விற்றுக்கிட்டா இருக்கிறாங்க. அப்போ எண்ணெய்னா பரிசு தாவின்னு சொல்கிறது வியாக்கியானம் தப்பு. அப்படி அது உண்மையாக இருந்தால் பரிசு தாவி எல்லா பக்கமும் விற்கணும், ஆனால் இங்கே எண்ணெய் விற்கிறோம். அப்போ எண்ணெய் விற்கிறவன் என்ன என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, செய்கிற தவறுகளை திருத்துவதற்கு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆமாம், ஸ்கூலில் போய் படிக்கிறதுக்கு எதுக்கு? தவறை சரி பண்ணுறதுக்கு. ஒரு ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு போகிறது எதுக்கு? தவறுகளை சரி பண்ணுவதற்கு. அப்போ அதுக்கு பணம் கொடுத்து தான் அங்கே போய் படிக்கணும். அப்போ வந்து தவறுகளை திருத்துவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள், அதான் விற்கிறவன். ஆமாம், அப்போ இவன் வாங்குறதுக்கு போயாச்சு, இங்கே மணவாளன் வந்துட்டார், இங்கே போயாச்சு. சரி, பாத்திரம்னா என்ன? ரட்சிப்பின் பாத்திரம். ரட்சிப்பின் பாத்திரம் இருந்தாதான் அடிக்கடி செய்கிற தவறை திருத்திக்கிறதுக்கு ஒரு மனசு வரும். அதே
இல்லைன்னா,
ஆமாம், அதே இல்லைன்னு என்னாக்கா? நான் மட்டுமா இப்படி இருக்கிறேன்? எத்தனையோ பேர் பெரிய பெரிய ஊழியக்காரங்களும் அப்படி தான் இருக்காங்க. மற்றவங்கள பார்த்து 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 இவன் கீழே கீழே போயிட்டு இருப்பான். சோத்ரம் ஏசையா ஏழாம் அதிகாரம் அஞ்சு ஆறு ஏழு வார்த்தைகளை வாசிப்போம். போதும் இந்த புகையிற கொல்லிக்கட்டை என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, புகையிற கொல்லிக்கட்டை என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இங்கே வந்து எருசலேமனுடைய சிங்காசனத்துக்கு போட்டியிடுது. ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எருசலேமில் இருக்கிற சிங்காசனத்தில் நாங்கள் தான் உட்காருவோம், நாங்கள் இந்த மாலை ஆளைத்தான் வந்து ராஜாவாக ஏற்படுத்துவோம் அப்படின்னா, அந்த கிறிஸ்துவனுடைய இல்லை கிறிஸ்துவனுடைய பதவிக்கும் நான் தான் பிரபலமான தீர்க்கதரிசின்னு சொல்கிற பதவிக்கும் அந்த கிறிஸ்துகளும் கள்ளத்தீர்க்கதரிசிகளும் போட்டியிடுவார்கள். இப்போ அந்த கிறிஸ்து இவ்வளோ உருவாகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் தான் கிறிஸ்துன்னு அவனுக்கு சொல்லிக்கணும். அப்போ அவன் நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லுவான், வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த ஆளை பார்த்து என்னன்னு சொல்லுவாங்க? இல்லை, ஒரு மனுஷன் தன்னைத்தான் நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லிட்டு இருக்கிறான், ஆனால் மற்றவங்க அந்த ஆளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? அந்த கிறிஸ்தவன். ஒரு ஆள் சொல்லுவான், நான் தான் தீர்க்க தரிசனத்தில் ரொம்ப பிரைட்டான ஆள், இந்த ஏரியாவிலேயே என்னை விட்டால் வேறு ஆள் இல்லை, ரொம்ப பிரபலமான தீர்க்க தரிசின்னு நான் சொல்லிகிட்டு இருப்பேன். ஆனால் அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க? ஆ, கிறிஸ்துன்னு யாரும் தன்னை சொல்லிக்க மாட்டாங்க, தீர்க்க தரிசின்னு யாரும் தன்னை சொல்லிக்க மாட்டாங்க. காரணம், அவர்கள் எல்லாருமே தேவனுடைய வேலையை செய்கிறவர்கள், எல்லாருக்கும் சமமான பதவியும் இருக்குது, மரியாதையும் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு அவயவம், கிறிஸ்துவின் அவயவம் ஏதாவது ஒன்று தலையாக மாற நினைத்தால் அவனை அந்தி கிறிஸ்தும்பாங்க, அல்லது கள்ளத்திற்கு தரிசிம்பாங்க. இந்த ரெண்டு போயிற கொள்ளிக்கட்டை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, சிங்காசன பதவிக்கு போட்டியிடுது. அப்படின்னா தேவனுடைய காரியங்களை வைத்து அரசியலாக்கி பதவிகளுக்கு போட்டியிடுகிறவர் எல்லாருமே புகைகிற கொள்ளிக்கட்டைகள். ஏன்னா ரட்சிப்பு கிடையாது, என்ன இல்லை, தவறுகளை திருத்துற அனுபவம் இல்லை, ரட்சிப்பும் இல்லை, பதவி மட்டும் வேணும். அந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா சில சபையில் எலெக்ஷன் வச்சு பயங்கரமான சண்டை நடந்துகிட்ருக்கோம், பல சபைகளை தாண்டி வந்தவங்களுக்கு தெரியும். அப்போ இந்த புகையிற கொள்ளிக்கட்டையை பார்த்தீங்கன்னா, அல்லது ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டும் பரமேவை ருசி பார்த்தும் பின்வாங்கி போனவர்கள் இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவேன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவர்களுடைய யோசனையின்படி நடப்பதில்லை, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஏசியா 7:7, கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலைநிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதில்லை. அப்போ எரிகிற தீவெட்டியாக இருந்தால் தான் மற்றவர்களுக்கு பிரகாசிக்கமாக இருக்க முடியும். தீவெட்டி அமைஞ்சு போயிற கொள்ளிக்கட்டையாக இருந்தால் எப்படி இருக்கும் மற்றவங்களுக்கு? ஆ, கண் எரியும். இவன் தரிசனத்தை சொன்னானா தீர்ந்துது, எங்கேயோ அவன் தாறுமாறாக இருக்குத, இன்னும் புரிய மாட்டேங்குத. போகிற கொள்ளிக்கட்டை பார்த்தீங்கன்னா புகை அப்படி சும்மா குப்பு குப்புன்னு வரும். ஆமாம், புகை வந்து 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 கண்ணை தான் முதல்ல தாக்கும். அவங்களுடைய தரிசனத்தையும் இந்த போகிற கொள்ளிக்கட்டை கெடுத்து போடும். அதனால் போகிற கொள்ளிக்கட்டையை பார்த்தீங்கன்னா உடனே ஓடணும். ஏன்னா இந்த போயிற கொள்ளிக்கட்டை தான் ஒரு மனுஷனை வந்து அவனுடைய ஆவிக்குரிய வஸ்திரத்தை எடுக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த போயிற கொள்ளிக்கட்டை. இந்த போயிற கொள்ளிக்கட்டை அற்புதம் அடையாளம் நிறையா பண்ணும். அதனால் விளக்குக்கு என்ன ஊத்துலேனா விளக்கு புகையும், அல்லது அவன் எரிகிற கொள்ளிக்கட்டையாக மாறி விடுவான், அல்லது புகைகிற கொள்ளிக்கட்டையாக மாறிவிடுவான். இப்போ விளக்குக்கு உள்ளே இருந்து வெளிச்சம் வர்றதுக்கு இது, ஆனால் உள்ளேருந்து வெளிச்சம் வந்துருச்சு, அந்த வெளிச்சத்தை வந்து சரியாக பாதுகாக்கணும், அது வந்து ரெண்டாவது படி. என்ன பண்ணலாம்? ஆ, கரெக்டாக முதல்ல சொன்னீங்க, வெளிச்சம் வந்துருச்சு, ஆனால் என்ன பண்ணுறான், போட்டு மூடி வச்சிடறான், வியாபார நோக்கத்தோடு போயிடறான். நீ பார்வையடையும்படி கண்ணுக்கு கழிக்கம் போடு அப்படின்னு சொன்னால், உன்னுடைய பார்வையை பாதுகாப்பாக வை அப்படிங்கிறது இங்கிலீஷ் பைபிளில் இருக்கிறது. கண்ணுடைய பார்வையை சரி பண்ணுறதுக்கு முதல்ல கண்ணுடைய பார்வை நல்லா தெரிகிறதுக்கு உள்ள ஆரோக்கியமான உணவு இருக்கணும், அல்லது எண்ணெயை ஊற்றி அந்த கண்ணை வந்து தவறுகளை திருத்தி நம்முடைய தரிசனத்தை முதல்ல தெளிவு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்முடைய தரிசனம் வெளியில் நடைமுறைக்கு போகும் பொழுது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, வியாபார நோக்கத்தோடு எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் இலவசமாக கொடுத்தார், இலவசமாக மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அப்போ அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதிமொழிகள் 23:5, நீதிமொழிகள் 23:5, கண்ணை வந்து பறக்க விடக்கூடாது. இங்க வந்து வசனம் என்ன சொல்லுது? கண்களை பறக்க விடாது. கண்ணு பறந்து போகுமா? ஆ, கண்ணில் பார்க்கறதெல்லாம் வேணும் வேணும்னு அலையக்கூடாது. ஆமா, ஆவிக்குரிய தரிசனம் கிடைச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஆவிக்குரிய தரிசனம் கிடைச்சிருச்சுன்னா இப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம், ஊழியத்தை அப்படி பண்ணுவோம், பெரிய சபை கட்டுவோம், இப்படி இங்க இருக்கணும், மியூசிக் செட் வாங்கணும், இந்த ஊர்ல பிரான்ச் வைக்கணும், அப்படி பண்ணணும், அமெரிக்கா போகணும், லண்டன் போகணும்பாங்க. இது ஆவிக்குரிய தரிசனம் கிடைச்சிருச்சுன்னா அந்த தரிசனத்தை எப்படி செயல்படுத்துவது அப்படிங்கிறது யோசனை பண்ணணும். முதல்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சூப்பரான வசனம் இது, நல்ல அருமையான ஒரு ஐடியா, அதனால என்ன பண்ணுவான், இது வியாபாரம் பண்ணிடுவான்னு உடனே மரக்கால போட்டு மூடி வச்சிருவான். நிறைய பேர் என்ன பண்ணுவான்னா, கட்டில்கடியை விளக்க வச்சு நல்லா தூங்கிட்டே இருப்பான், உள்ள கீழே விளக்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், எப்பா பாரு நல்லா தூக்கம்தான், சோம்பேறியாக இருக்கும். அப்போ இங்கே வந்து இதை செய்வேன் அதை செய்வேன் சொல்லிட்டு நம்முடைய ஆவிக்குரிய தரிசனத்தை நாம் வந்து பறக்க விடக்கூடாது. ஏசையா 33:15-17 வரை வாசிப்போம். அப்ப கண்கள் தூரத்தில் உள்ள தேசத்தை பார்க்கணும். எப்படி பார்க்க? இங்கே பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு இருந்தா அங்கே தூரத்தில் இருக்கிறத பார்க்க முடியுமா? இங்கே தேவையில்லாத காரியத்துக்கு லஞ்சம் வாங்கறதுக்கு போகாத. ஆமாம், அதே மாதிரி பரிதானம் வாங்காதபடி, தேவையில்லாத காரியத்துக்கு உன்னுடைய தரிசனத்தை செயல்படுத்தாதபடி. அப்போ இந்த மாதிரி பூமிக்குரிய காரியங்களில் உன்னுடைய தரிசனத்தை நீ செயல்படுத்தி நீ வீணடிக்காதபடி நீ வந்து உன்னை காத்து கொண்டேன்னா உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினதாய் பார்க்கும். அப்போ தேவனுடைய சிங்காசனத்தை நம்முடைய ஆவிக்குரிய தரிசனத்தில் பார்க்கணும்னு சொன்னால் அந்த கண்ணுடைய பார்வையை பூமிக்குரிய காரியங்களை சதறவிடாமல் நாம் ஒருமுகப்படுத்தினாதான் அது வந்து தூரத்தில் இருக்கிற தேசத்தை பார்க்கும். இப்போ பரலோகத்தை பார்க்கணும், அதுதான் நம்மளுக்கு தரிசனம். இப்போ தேவனுடைய சிங்காசனம் தான் தரிசனம்னா நம்ம நேரம் அங்கே தான் பார்க்கணும். ஆனால் அதை பார்த்துக்கிட்டு திருப்பியும் பூமியில் இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், கொஞ்சம் இடத்த வாங்கி போடலாம், கொஞ்சம் இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்னா நாம் போகும்போது எல்லாம் இங்கேயே இருக்கும். ஆனால் தூரத்தில் இருக்கிற தேசத்தை பார்த்தாச்சுன்னா நம்ம ஆவிக்குரிய நிலைமையில் சேகரிக்கிறது எல்லாமே நம்ம கூடையே வரும், அங்கே நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்குது. அப்போ ஒரு மனுஷனுக்கு தரிசனம் கிடைத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தரிசனத்தை வீணாக செதறடிச்சு பூமிக்குரிய காரியங்களில் கலந்து தன்னுடைய ஆவிக்குரிய நிலைமையை அவனே வீணடிச்சிடுவான். உபாகமம் 16:19 குடும்பத்துல எல்லாத்துக்கும் அதான் நியாயம். ஒரு வீட்டுல 4 பேர் இருக்காங்கன்னா அண்ணனுக்கு ஒரு நியாயம், தம்பிக்கு ஒரு நியாயம், அப்படிங்கிற எல்லா நியாயத்தை பைபிளில் போட்டிருக்குது. அப்போ குடும்பத்தில் வந்து எனக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு நியாயம், பிடிக்காதவங்களுக்கு ஒரு நியாயம்னு சொல்லி நம்ம நியாயத்தை புரட்டணும்னா முதல்ல என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அவனுடைய ஆவிக்குரிய தரிசனம் குருடாகி போய்விடும். இன்றைக்கி நிறைய பேருடைய காரியங்களில் ஆவிக்குரிய தரிசனம் எல்லாத்துக்கும் கிடச்சிருக்குது, ஆனால் அது எப்படி பாதுகாப்பாக வைக்கிறது? இந்த இப்படிப்பட்ட காரியங்களை தவறுறதுனால அந்த இது தெரிஞ்ச தரிசனம் கூட கொஞ்ச நாள் ஆனும் போது குருடா போயிடும். 101:3
தீங்கான காரியத்தை என் கண்ணு வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது.
ஆமா, தீமையான காரியத்திற்கு நாம முன்ன நிற்க கூடாது, அதுக்கு போகக்கூடாது. சங்கீதம் 119:37 ஆமாம், முதல்ல கண்ணு என்ன எங்கே போகுன்னு கேட்டீங்கன்னா மாயைக்கு தான் போகும். மாயைனா இந்த பூமியில் இருந்து சேர்த்து வைக்கிறது எல்லாமே மாயை. ஆஹ், அப்படி இல்லை, உங்கள் பொக்கிசங்களை பூமியில் சேர்த்து வைக்காதிருக்கும். இங்கே பூச்சியும் துருவும் கெடுக்கும், இதுதான் மாயை. கொஞ்ச நாள் இருந்துட்டு இல்லாமல் போகும். ஆமா, இல்லாமல் போகும் பொருள்கள் மேல் உன் கண்ணை பறக்க விடுவானே. ஆமா ஆமா, எல்லாத்துக்கும் ஆவிக்குரிய தரிசனம் நிறைய இருக்குது, பேச்சுல தெரியுது, நடைமுறையில. ஆமா, அது எங்கெங்கயோ போகுது. இல்ல, எண்ணெயெல்லாம் ஊத்தி இருக்குது, அடிக்கடி சொல்ற தவறெல்லாம் கூட திருத்திக்கிட்டு தான் இருக்கிறான், விளக்கு எரியுது. ஆனா காத்து அடிக்கும் போது இந்த மாயில காத்துக்கு போகுது. ஐயோ அங்க அதை வாங்கி போடலாமே, ஐயோ இதை வாங்கி போடலாமே, அங்க கொஞ்சம் சேர்த்து வைக்கலாமே. ஆனா அதெல்லாம் போகும்போது கூட வருமா? வராது. செத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் கவர்மெண்ட் எடுத்துக்கலாம். பேங்க்ல வந்து ரெக்கார்டு இல்லாத பணம் வந்து போட்டு வச்சுட்டு அதனால சேர்த்து போயிட்டானீங்களா, யாருக்கு போகும்? ஆமாம், அதனாலதான் எல்லா பேங்க்கையும் கவர்மெண்ட் பண்ணான். எல்லா பேங்க்கும் முதலாவது கவர்மெண்ட் பண்ணது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெட்டியில் பணத்தை வச்சு வச்சு அடிச்சுக்கிறானுங்க பிடிச்சிக்கிறானுங்க, அது செத்ததுக்கப்புறம் ரொம்ப ஜாஸ்தியாக நடக்குது. அதனால எல்லாம் பேங்க்கில் கொண்டு போட்டு வச்சாச்சுன்னா அவன் செத்துட்டானா, அது எடுக்கிறக்கு ஆள் வரலைன்னா எல்லாம் அரசாங்கத்துக்கு போயிடு. அப்படி மாயையில் வந்து இன்றைக்கி பேர் ஆவிக்குரிய காரியங்களில் நிறைய தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா பூமிக்குரிய ஆசீர்வாதங்களில் போய் நிறைய மாட்டிக்கிட்டு தூரத்தில் இருக்கிற தேசத்தை பார்க்க முடியல, ராஜாவை நாம் மகிமை பொருந்தினவராக பார்க்க முடியல. Yohanan 2:15-16
Yobu
31:7-12 யோபு 31:7-12
என் நடைகள் பின்தொடர்ந்ததும் என் கண்களை பின்தொடர்ந்ததும் ஏதாலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால் அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக, என் பயிர்கள் வேறற்று போக கடவுது, என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயல் ஐரானுடைய வாசலை நான் நெட்டி பார்த்ததுண்டானால் அப்பொழுது என் மனைவி வேறொருவருக்கும் ஆவரைப்பாளாக, வேற்று மனிதர் அவன் மேல் சாய்வார்களாக, அது தோஷம், அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமமாமே, அது பாதாளத்தை பரியந்தமும் பட்சிக்கும், அக்னியா என் சம்பத்தை எல்லாம் நிர்மூலமாக்கும்.
இப்போ பாதாள பரியந்தம் பட்சித்து அக்னியா என் சம்பத்தை எல்லாம் நிர்மூலமாக்குறது எதுன்னு கேட்டீங்கன்னா, இங்கே 7 இருக்கு பார்த்தீங்களா, என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் ஏதோ ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால், இதுக்கு அர்த்தம் சொல்லுங்கள் பார்ப்போம். இருக்கணும். அப்புறம் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்தது. இல்லை இல்லை இல்லை, என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்தது. ஆ, நம்ம பார்க்கறது எல்லாத்தையும் நம்ம விரும்பி அதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறது. ஒரு பொருளை பார்த்தாச்சுன்னா இது கண்டிப்பாக வாங்கி கொடு, சின்ன குழந்தைய அடம் பிடிக்கிற மாதிரி நாம் என்னென்ன வந்து நம்ம மனசில் நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்மளுக்கு வேணும். அப்படி நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்மக்கிட்ட வாழ்க்கையில் நாம் வாங்கினேன்னு இல்லை, பிற்காலத்தில் நம்மளுக்கு எதுவுமே உதவாது. இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கண்ணு விரும்பினதை நாம் அடையணும்னு சொல்லி நினைக்கும் போது அது நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் அது பட்சித்து போடுகிறது. நீதிமொழிகள் 30:15 சரி சரி, இப்ப வந்து தாத்தா என்ற குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு. இது என்ன ரெண்டு குமாரத்தி குமார அட்டை அட்டைன்னா தெரியுங்களா? ஆ அதான், அதுக்கு ரெண்டு குமாரத்தி இருக்குதாமா, தாத்தான்னு சொல்கிறேன் ரெண்டு குமாரத்தி அதுக்கு இருக்குது. சொல்லுங்கள் பாப்பா. ஆமாம், ரத்தத்தை குடிக்கிறதுக்கு. ஆமாம், அதுக்கு ரெண்டு குமாரத்தி இருக்குதாமா அட்டைக்கு, ரெண்டு கண்ணு. ஆ, அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் இல்லை இல்லை இல்லை, அது அந்த வசனத்திலே இருக்குது. குமாரத்தி அட்டைக்கு உண்டு. ஆ இல்லை இல்லை, அந்த ரெண்டு என்னங்கிறத வாசிங்க. இல்லை இல்லை, அதுக்கு அடுத்த வசனம் என்ன? ஆ, பாதாளமும் மலட்டு கற்பம். அதான் முதல்ல வந்து ரெண்டுன்னு சொன்னது ரெண்டு, மூணுன்னு சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மூணாவது சேர்த்துக்கணும், நாலு சொல்லும்போது நாளையும் சேர்த்து படிக்கணும். ஆ, அந்த மாதிரி ரெண்டு குமாரத்தி இருக்கிறாங்க அட்டைக்கு. அந்த குமாரத்தி யார் சொல்லுங்க பாப்போம். அட்டைன்னு சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய, ஆமா, ரத்தத்தை குடிக்கிற ஒரு ஒரு பூச்சி. அந்த மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய சரீரத்தில் இருந்து பாவம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அப்படி ரத்தத்தை குடிக்கும். அந்த ரத்தத்தை குடிச்சதில் ரெண்டு குமாரத்தி இருக்குது. அது தான் சொல்லிட்டுருக்கு. எப்போ பார்த்தாலும் சரி, எனக்கு பத்தில் அது வாங்கணும், இது வாங்கணும், இது வாங்கணும், அது வாங்கணுன்னு சொல்லிகிட்டே இருக்கும், திருப்தி அடையாமல் இருக்கும். அதான் வந்து இந்த தாத்தான்னு சொல்கிறது. ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து அவனை சுற்றிட்டு அந்த பாம்புடைய தலை மனுஷனுடைய தலை மேலே இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனுடைய பாவ சுபாவம் அவனை சுற்றி அப்படியே பின்னி பிணைஞ்சிருக்கும். அது ஒவ்வொரு நாளும் அவனுடைய சரீரத்தில் இருக்கிற ரத்தத்தை ஊற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ பாம்பை பிரித்தா இவன் செத்து போயிடுவான். பாம்பையும் பிரிக்க முடியாது, இவனையும் பிரிக்க முடியாது, சுற்றிட்டு தான் இருக்குது அது. அப்படி வந்து அட்டை வந்து இப்படி சுத்தின மாதிரி ரத்தத்தை குடிக்கிறதுக்கு அதை சுற்றிட்டு அப்படி இருக்குது. அப்படின்னா ஆவியும் சரீரமும் அப்படி இருக்குது, அல்லது ஆத்மாவும் சரீரமும், ஆத்மா மேலே இந்த சரீரம் பாம்பு சுத்தின மாதிரி சுற்றிட்டு இருக்குது. அப்போ இந்த பாம்பு எப்படி கொள்றது? பாம்பை கொண்டோம்னா இவனும் சேர்த்து போயிடுவான். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி சுத்திட்டு இருக்குது. ஆ, அப்படின்னா இந்த பாவத்தை பலி செலுத்தினா அந்த பாம்பு செத்து போயிடும். இது அட்டை மாதிரி உட்காந்து ரத்தத்தை குடிக்குது, அது தா 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 தான் சொல்லிட்டு கிடக்குத. அப்போ இதையும் வந்து சரீரத்தை பலி செலுத்தியாச்சுன்னா அப்புறம் இந்த பாம்பு அப்படியே சைலண்டாக இருப்பார். இருக்கும் இருக்கும், அவன் வந்துட்டு இருக்கு. அதுக்கு தான் அப்பப்போ சிலுவையில் அடிச்சுட்டே இருக்கணும். அதையா அப்பப்போ தேவனுடைய வார்த்தையை வச்சு ஒவ்வொரு நாளும் மாம்சத்தை நாம் வந்து சிலுவையில் அடிக்கணும். மாம்சத்தை கொலை செய்து ஆவியில் உயிர்ப்பிக்கப்படும். அப்போ வந்து இந்த பாவத்தை வந்து நம்ம கொலை செய்தாதான் நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படும். அப்படி வந்து நம்மளுக்கு தரிசனம் இருந்தாலும் கூட நம்முடைய ஆவிக்குரிய கிரியைகள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நாடி தேடி ஓடுகிற சமயத்தில் நம்முடைய ஊழிய அழைப்பு, நம்முடைய தரிசனங்கள் சரியானபடி அந்த தூரத்தில் இருக்கிற தேசத்தை பார்க்க முடியாமல் நாம் பக்கத்தில் இருக்கிற தேசத்தையே பார்த்து பார்த்து இங்கேயே உட்காந்துக்க வேண்டியது தான். அதனால் நம்ம கண் பார்வை அடையணும்னா முதல்ல செய்ய வேண்டியது என்ன, அந்த கிராமத்தை விட்டு முதல்ல வெளியே போகணும். ஆமாம், வெளியே போய் என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிக்கணும். நம்ம பிரச்சனையை முதல்ல சரி பண்ணிவிட்டு, சரி நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார், இது எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறத, அதுக்கும் தேவன் வந்து ஒரு ஆலோசனையை கொடுக்குறார். உனக்கு இந்த ஊழிய அழைப்பு தான் இருக்குது, நீ இந்தந்த காரியத்துக்கு போகாத, இந்தந்த காரியத்துக்கு போகாத, பூமிக்குரிய மாயான காரியத்தில் உன்னுடைய தரிசனத்தை நீ வந்து செலுத்தாத. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வந்து இந்த லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தோம்னா அந்த ஒளிக்கதிர்கள் பரவலாக செதறி போயிட்டுருக்கும். ஆனால் அந்த லென்ஸை வந்து ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் வைக்கும்போது அந்த எல்லா ஒளிக்கதிர்களும் என்னாகும், ஒரே இடத்துக்கு வரும். மையக்கோட்டுக்கு வரும்போது வந்து அந்த இடத்துல வந்து நல்லா பிரகாசமாக தெரியும். அப்போ சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெயிலில் வந்து அந்த லென்ஸ் வச்சேன்னு வைங்களே, அந்த எல்லா ஒளிக்கதிர்களையும் ஒரு மையக்கோட்டுக்கு வரும்போது கொஞ்சம் நேரம் வச்சுட்டே இருந்தோம்னா என்னாகும், அங்கே தீயாக பிடிச்சிடும். இந்த பிள்ளைகள்லாம் ஸ்கூலில் விளையாடும்போது அந்த லென்ஸ் வச்சு விளையாண்டுருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு தரிசனம் வந்து பரவலாக சிதறி போயிட்டு இருந்ததுன்னா நம்ம எதை செய்யறது என்ன பண்ணுறதுங்கிறது தெரியாமல் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய ஆவிக்குரிய தரிசனத்தை ஒருமுகப்படுத்தணும். இந்த காரியம்தான், இதுதான் நம்முடைய லக்கு, இதை விட்டு நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் விலகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒரு மைய குறிக்கோளை நாம் தேர்ந்தெடுத்து நம்ம அதை நோக்கி பயணம் செய்யும் பொழுது நம்முடைய தரிசனம் சிதறி போகாது. இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஐஸ்வர்யவன் ஆகிறதுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறாரு, வஸ்திரத்தை காத்து கொள்வதற்கு ஆலோசனை சொல்கிறாரு, உன்னுடைய பார்வை நல்லா தெரிகிறதுக்கு தினந்தோறும் நீ உன் தலைக்கு எண்ணெயை போடு, திரும்பவும் தரிசனம் உனக்கு கிடச்சிருச்சுன்னா அதை வந்து பாத்திரத்தில் மூடி வைக்காமல், ஆமாம் லஞ்சம் வாங்காமல், நியாயத்தை புரட்டாமல், தேவனுடைய சிங்காசனத்தை பார்க்கணுன்னா, தூரத்தில் இருக்கிற தேசத்தை பார்க்கணுன்னா நீ பக்கத்தில் இருக்கிற தேசத்தை மறந்துடு, மாயான காரியத்தை விட்டு வழி விலகிவா, அப்போ உன் கண் நல்ல பிரகாசமாக இருக்கும். அப்போ பார்வையடையும்படி கண்ணுக்கு கழிக்க போடுனா பார்வையடையும்படி கண்ணை பாதுகாப்பாக வைத்துக்கொள். சோத்திரம். அப்போ லவோதிக்க சபையில் இருக்கிற ஜனங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற காலத்தில் இருக்கிற ஜனங்கள். அநேக பேருக்கு இன்றைக்கி ஊழிய தரிசனம் இருக்குது, ஆனால் எப்படி என்னங்கிறது தெளிவாக தெரிய மாட்டேங்குது. அல்லது தரிசனம் கிடச்சி இழந்து போனவங்க போகிற கொல்லிக்கட்டைகளாக இருந்து அடுத்தவங்களுடைய தரிசனத்தை இன்றைக்கி கெடுக்கிறவங்களாக இருக்காங்க. அதனால் தேவனுடைய ஆலோசனையின்படி நம்ம வந்து புடமிடப்பட்ட பொண்ணையும் வஸ்திரத்தை காத்து கொள்வதற்காக இந்த கள்ளத்தீர்க்க தரிசியினுடைய அசுத்தாவிகளிலிருந்து விடுதலையாகி நம்முடைய ஆவிக்குரிய கண்களை பாதுகாத்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராங்க.
மகிமை மாட்சிமை நிறைந்த தரிசி